வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில் வாரம்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியின் முதுநிலை மற்றும் விலங்கியல் ஆராய்ச்சி துறை ஆராய்ச்சி ஆலோசகர் மற்றும் பேராசிரியருமான முனைவர் எஸ் கணேசன் அவர்கள் பசுமை பாதுகாவலர்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்கிறார். வாங்க நேர்களை நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
அன்பார்ந்த புதுகை எஃப்எம் நேயர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் பூண்டி புஷ்பம் கல்லூரி பேராசிரியர் கணேசன் சிவமணி. நான் கடந்த 15 ஆண்டுகளாக விலங்கியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று நான் உங்களுடன் கலந்து உரையாட இருக்கும் தலைப்பு பசுமையின் பாதுகாவலர்கள். மர வளர்ப்போம், மலை பெறுவோம் என்ற பொன்மொழியை நம்ம அனைவரும் கேட்டிருப்போம். சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வார்த்தை மர வளர்ப்போம், மலை பெறுவோம் நிறைய இடங்கள் எழுதி போட்டிருப்பாங்க. சாலை ஓரங்கள்லேயும் சரி, பெரிய பெரிய பில்டிங் ஓரங்களில் பார்த்தாலும் சரி, நம்ம காடுகள் பக்கம் போனாலும் சரி, இந்த வார்த்தையை நம்ம இந்த வசனத்தை வந்து நம்ம நேச்சுரலாகவே பார்ப்போம். ஆனால் இன்று நான் வந்து கொஞ்சம் உங்கள் கூட பேசப்போகும் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பசுமையின் பாதுகாவலர்கள். அப்போ ஃபஸ்ட்டு பசுமைனா என்ன? ஏன்னா பசுமையின் பாதுகாவலர்னு சொல்கிறோம். அப்போ பசுமையை பாதுகாக்கவங்க யார்? அதை பற்றி தான் நினைக்கிறேன் உங்கள் கூட நான் பேச போகிறேன். மனித வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத ஒரு உறவை எடுத்துரைக்கும் ஒரு முக்கியமான தலைப்பு தான் இந்த பசுமையின் பாதுகாவலர்கள் அப்படின்ற தலைப்பு. பசுமை என்பது வெறும் மரங்களையும் செடிகளையும் மட்டும் குறிக்கலப்பா. ஒரு காடுகள், நதிகள், ஏரிகள், மலைகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் இயற்கை வளங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு பசுமையின் ஒரு பகுதியாக நம்ம சொல்கிறோம். இவை அனைத்தையும் பாதுகாப்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு கடமையாகும். இன்றைய உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாருக்கும் தெரியும் டேட்டா சயின்ஸு, ஏஐ. இப்போ ஏஐ மூலியமாக நான் என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு சாதாரண ஒரு பாலைவனத்தை கூட ஒரு காடுகள் நிறைந்த ஒரு அடர்த்தியான மரங்கள் நிறைந்த ஒரு காடுகளாக காமிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அதிகமாக வளர்ந்துருக்கு. இந்த இயற்கை வளங்களை பற்றி பார்க்கும் பொழுது இது வேகமாக அழிக்கப்பட்டு வருகிறது. இதுக்கு காரணம் என்ன? காடுகள் அழித்து பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கட்டுறது, பாப்புலேஷன் அதாவது மக்களுடைய அடர்த்தி அதிகமாகும் பொழுது இருக்கக்கூடிய இடங்கள் கம்மியாகுது, அதனால் காடுகள் அழித்து அங்கே மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க. காடுகள் காடுகளில் போய் இடம்பெயர்றனால காட்டினுடைய அளவு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மரங்களுடைய எண்ணிக்கையும் குறையுது. இதனால் பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. பருவநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது வெப்பநிலை உயர்வு, தட் இஸ் அ குளோபல் வார்மிங் சொல்லுவாங்க, வெப்பநிலை உயர்வாகிறது. நீர் பற்றாக்குறை. ஸோ காடுகள் இருந்தால் தானே மழை பெய்யும். காடுகள் அழிச்சாச்சு அப்படின்னா மலைகளுடைய அந்த அளவு குறைய ஆரம்பிக்கும். நீர் வரத்து குறைஞ்சிச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறையா கட்டுரைகளை சொல்லியிருக்கேன். ஸோ நீர் பற்றாக்குறை போன்ற பல பிரச்சனைகளை உருவாக்குவது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பசுமை ஆன இந்த காடுகளை அழிப்பதனால மட்டும்தான். எனவே பசுமையை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் ஒரு கடமையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பசுமையின் முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் நான் கலந்துக்கிறேன். மரங்கள் மனிதனுக்கு உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வழங்குகிறது, தெரிஞ்ச விஷயம்தான். கார்பன் டை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதை உறிஞ்சிக்கொண்டு நம்மளுக்கு தேவையான அதாவது மக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை அது ரிலீஸ் பண்ணுது. ஸோ இவை என்ன பண்ணுது? இது எல்லாமே வந்து நமக்கு முக்கியமான ஒரு ஊடகமாக தேவைப்படுகிறது. ஸோ மழைப்பொழிவை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மரங்களை அதிக அளவில் அதிக எண்ணிக்கையில் நம்ம வளர்க்கணும். வளர்க்கறதுனால ஆக்சிஜன் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல, மண்ணரிப்பையும் தடுக்கிறது, பல உயிரினங்களுக்கு தேவையான வாழ்விடமாக பல இடங்களது விலங்குகளுக்கு அது விளங்குகிறது. ஒரு பெரிய மரம் தனது வாழ்நாள்களில் பல டன் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. ஸோ கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு கூடும் பொழுது நிறையா பிரச்சனைகள் வரும். நாட் ஒன்லி ஃபார் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அத்தனை உயிர் ஜீவங்களுக்கும், அதாவது பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செல் மைக்ரோ ஆர்கானிசத்தில் ஆரம்பித்து ஹியூமன் பீயிங் வரைக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கெடுதலை உண்டாக்குது. ஸோ அப்படிப்பட்ட கெடுதலை உண்டாக்கக்கூடிய அந்த கேஸ் அந்த கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சு கொண்டு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஆக்சிஜனை இது குறிக்கிறது. ஒரு மரம் வளர்ப்பது என்பது ஒரு தலைமுறையை பாதுகாப்பதற்கு சமமாக இருக்கும். சரிங்க சார், நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த பசுமையின் பாதுகாவலர்கள் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் உண்மை ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து யாரை சொல்லலாம் பசுமையின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிங்கன்னா விவசாயிகள். ஸோ இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஒரு விவசாயி அப்படின்னு சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுகளை தான் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் விவசாயம் தான் ஒரு பெரிய ஒரு தொழில் புரட்சியாக இருந்தது, விவசாயத்தை நம்பி தான் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது, தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எவ்வளோதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் விவசாயி இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் உணவுக்கூடிய அந்த உணவு கிடைக்காமே போயிடும். ஸோ விவசாயிகள் இயற்கையோடு இணைந்து வாழ்பவர்கள். அவர்கள் நிலத்தையும் நீரையும் பாதுகாத்து உணவு உற்பத்தி செய்கின்றன. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எனவே தான் அவங்கள வந்து பசுமையின் உண்மையான பாதுகாவலர்கள்னு சொல்கிறோம். ஸோ பசுமையின் உண்மையான பாதுகாவலர்கள் ஏன் விவசாயிகளை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு விவசாயி ஏற்பூட்டி நிலத்தில் உழும் போது அந்த நிலத்தினுடைய மண் கீ மண் மேலாகவும் மேன்மல் கீழாகவும் போகுது. போகும்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிறு சிறு பூச்சிகள் மண்புழுக்கள் எல்லாமே என்ன ஆகுது, ரிவைவ் ஆகுது. ரிவைவ்னா என்னது, ஒரு ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மண்ணு கிழக்கக்கூடிய ஒரு வண்டி என்ன ஆகும், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல போய் தண்ணியை பாய்ச்சி அதை ஏர் பூட்டி உழுகும் பொழுது அந்த பூச்சியினுடைய செயல்பாடு ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் அதே இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு நெல்லையோ இல்லை வேறு பயிர் வகைகளையோ போடும் பொழுது அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த செடிக்கு உரமாக கிடைக்கப்பட்டு, ப்ளஸ் அந்த ஒரு செடி வந்து அந்த பயிர் வந்து ஒரு உணவை உற்பத்தி, அதே இடத்துல அந்த செடியின் தலைகளும் அதனுடைய இருக்கக்கூடிய தண்டுகள் இலைகள் எத்தனை என்னாகுது, உரமாக திருப்பி மறுபடியும் மக்கி அதே மண்ணில் ஒரு மறுசுழற்சி உருவாக்கிறது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இந்த பசுமையின் உண்மையான பாதுகாவலர் யாருன்னு கேட்டால் விவசாயியாக சொல்கிறாங்க. ஸோ விவசாய கையில் தான் வந்து ஒரு மண்ணுடைய குவாலிட்டி தரங்கள். இப்போ பெரிய பெரிய இடங்களில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே மாடி தோட்டம் அப்படின்றது உருவாக்குறாங்க. என்ன தான் மாடி தோட்டம் உருவாக்கினாலும் டைரெக்டாக அந்த சாயிலில் கொடுக்கக்கூடிய அந்த வளர்ச்சி மாதிரி மாடி தோட்டம் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மாடி தோட்டம் வைக்கும் பொழுது நீங்கள் ஒரு பிளான்ட்டை நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு தொட்டியில் ஒரு செடி வைக்கிறீங்க, அந்த தொட்டியில் நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் போட்டால் மட்டும்தான் அந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றோ ரெண்டுக்கு ரெண்டோ அதில் இருக்கக்கூடிய உரம் தான் அந்த செடிக்கு கிடைக்கும். அதுலேருந்து தான் அந்த செடிக்கு தேவையான உர சக்தி கிடைச்சி அதுலேருந்து உங்களுக்கு வந்து பழமோ காய்கறியோ கிடைக்கும். ஆனால் இதே இது வந்து நீங்கள் ஒரு லேண்டு அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய வேர்கள் படர்ந்து விரிந்து ரெண்டுக்கு ரெண்டு இல்லை நாலுக்கு நாலு இல்லை எட்டுக்கு எட்டு இல்லை அந்த அளவுக்கு அதோடைய வேர்கள் சல்லி வேராக மாறி படர்ந்து விரிந்து இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு பொருட்களை உருவாக்காங்க. இன்னும் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு பார்த்தோம்னா, கடல் மீனை விட எந்த மீன், அதாவது கடல் மீன் இருக்குது வளர்ப்பு மீன் இருக்குது. ஸோ இந்த வளர்ப்பு மீனை விட கடல் மீன் தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ப்பு மீன் அப்படின்றது ஒரு குளத்திலேயோ குட்டையிலையோ வளர்க்குறோம், அது ஒரு லிமிட்டேஷன். ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய குளத்தில் இருந்து வரக்கூடிய மீனுக்கு இருக்கக்கூடிய சத்தை விட கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய மீனுக்கு சத்து அதிகம். ஏன் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட, கடலுன்ற பொழுது கடலில் அத்தனை சீவராஜிகள் எல்லாமே சிறு உயிர்கள்லேருந்து பெரிய உயிர்கள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. பிளாங்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஜூ பிளாங்டன்ஸ்லேயே ஜூ பிளாங்டன் பைட்டோ பிளாங்டன்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அது எல்லாமே இங்கே இருக்கும்பொழுது அந்த அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் என்ன பண்ணுது, அத்தனை எல்லா வகையான அந்த பிளாங்டனையும் சாப்பிடுது, பாசிகளை சாப்பிடுது, ஒரு அழுகிப்போன பொருள்களை சாப்பிடுது, ஒரு கெட்டுப்போன பொருள்களை சாப்பிடுது, எல்லாத்தையும் கலந்து சாப்பிடுது. ஓகேயா, அப்படின்ற பொழுது அந்த இதுக்கும் வித்தியாசமான ஒரு சக்தி கிடைக்கிறது அந்த மீனுக்கு. இதே இது நீங்கள் வந்து வளர்ப்பு மீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அதுக்கு ஃபீடு கொடுக்கணும். அந்த என்ன ஃபீடு கொடுக்குறோமோ அந்த ஃபீடை மட்டும்தான் அந்த ஃபிஷ் எடுத்துக்கிறோம். அப்போ அங்கே ஒரு லிமிட்டேஷன் கிடைக்குது. லிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா வீட்டில் சமைக்கிறதுக்கும் ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அம்மாவுடைய கவனிப்பு எப்படி இருக்கோ ஹோட்டலில் கவனிப்பு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும், சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன், விவசாயிகள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு உண்மையான ஒரு பசுமை பாதுகாவலராக விளங்குகிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, வனத்துறை பணியாளர்கள். ஸோ வனத்துறை பணியாளர்களை வந்து நம்ம வந்து தெய்வமாகவே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் வீட்டில் சாப்பிட்டு தூங்கிடுவோம். ஒரு வனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய எஃபில் கிளாஸ்மேட் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருக்கார். ஸோ அவர் நிறையா விஷயங்கள் என்றது பதிவு பண்ணுவார். எப்படி ஃபாரஸ்ட்டுக்கு போகிறது, அங்கே எப்படி கணக்கிடுறது, ஒரு ஏரியாவில் மரங்கள் எப்படி கணக்கிடுறது, அனிமல்ஸ் எப்படி அதோடைய கணக்கிறதுலாம் சொல்லுவாங்க. என்னது அது இன்னொரு சர்க்குலேஷன்லாம் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த காடுகளை பாதுகாப்பது வந்து விலங்குகளை காப்பாற்றுவதிலும், வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள், பசுமையை பணியாளர்கள் மற்றும் பசுமை, ஒரு பசுமையை பாதுகாக்கும் ஒரு முன்னோடிகளாகவே சொல்லலாம் நம்ம யாரை, இந்த வனத்துறை பணியாளர்களை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த ஏரியாவில் எந்த அனிமல்ஸ் அதிகமாக இருக்கும், எந்த ஏரியாவில் எந்த மரங்கள் நிறைஞ்சிருக்கும், எந்த மரங்களை வந்து நம்ம ரொம்ப கண்காணிக்கணும், எந்த அனிமல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ டை ஒரு ஒரு புலிகள் வருது அப்படின்னா புலிகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு புலி திடீர்னு தென்படுது அப்படின்னு சொன்னால் அந்த புலியை வந்து எப்படி வந்து நம்ம கணக்கீடு பண்ணுறது, அந்த கணக்கீடு பண்ண புலிகளுடைய கணக்கீடை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஜுவாலஜிக்கல் சரி ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம சொல்கிறது வைக்கிறது அப்படின்னு எல்லாமே வந்து இந்த வனத்துறை பணியாளர்களுடைய பங்கு முக்கியமாக இதில் கருதப்படுகிறது. அடுத்தபடியாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்னித்தாலஜி இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. ஸோ பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல சமூக அமைப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மரக்கன்றுகளை எப்படி நடுறது, நீர்நிலைகளை சுத்தம் செய்தல், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்ற பல வகையான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இவங்க எங்களுடைய மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா காடுகளை எப்படி பாதுகாக்கிறது, மரக்கன்றுகளை எப்படி நடுறது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமான மரக்கன்று நடணும். எல்லா சீசன்லையும் எல்லா மரத்தையும் நட்ட முடியாது. ஒவ்வொரு சீசன் வைஸாக அதை பார்த்துட்டு நட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப கம்பீரமாக நிற்கும். நீர்நிலைகளை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அதை பற்றி இது நிறைய விழிப்புணர்வுகள். காடுகளை அழிப்பதனால என்னென்ன நன்மைகள் தீமைகளாக மாறுது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து நிறைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மாணவர்களுடைய பங்கு. மாணவர்களுடைய பங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நான் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த மரக்கன்று நடுதலை மட்டும் பற்றி சொல்லாமல் காடுகளை எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், பசுமை புரட்சி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு தலைவராக தான் மாறுவாங்க இல்லையா. அப்போ வந்து ஒரு மாணவர் ஆண்டுக்கு ஒரு மரமாவது நடணும். எங்கே நடணும், பள்ளியிலே நடலாம், கல்லூரியில் நடலாம், இல்லை வீட்டில் நடலாம். ஒரு வீட்டில் வந்து எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அத்தனை பிள்ளைகளும் ஒரு மரக்கண்டாவது நட்டு ஆகணும். நட்டால் மட்டுமே அந்த மரக்கண்டுகள் எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக அதிகரிச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பிள்ளைகள் நட பொழுது அது வந்து உலக அளவில் பார்க்கும் பொழுது, நாட்டு அளவில் பார்க்கும் பொழுது, மாநில அளவில் பார்க்கும் பொழுது, மாவட்ட அளவில் பார்க்கும் பொழுது அந்த எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டே இருக்கும். இதனால் வந்து காடுகள் பசுமையோடு இருக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன உதாரணம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களின் கனவை பற்றி ஒன்று சொல்லலாம் இல்லையா. ஸோ முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாணவரும் மரக்கன்றை நட்டு வளர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவரின் இந்த சிந்தனை பல இளைஞர்களை பசுமை பணிகளில் ஈடுபட ஊக்குவித்தது இல்லையா. கனவு காணுங்கள் அப்படின்ற வார்த்தையும் சொன்னார். மரங்களை நடணும் வீட்டுக்கு கண்டிப்பாக. இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத எங்கே போனாலும் அந்த கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அவர் பதிவிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஜாதவ் பயங் அப்படின்ற ஒருத்தவர் தெரியும், உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் ஒரு இந்தியர். இவர் என்ன பண்ணார்னா தன்னந்தனியாக இவரே வந்து ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு ஒரு பெரிய காடவே உருவாக்கினார். இவர் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுலேருந்து அவரை வந்து நம்ம இந்த ஜாதவ் பயங்கை வந்து நம்ம ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்று எல்லாரும் கூப்பிட்டோம். ஸோ ஒரே மனிதனின் முயற்சி இயற்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இவர் ஒரு பெரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்கி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பசுமை முயற்சிகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பல பள்ளிகள் பல கல்லூரிகளில் பல சமூக அமைப்புகள் தோன்றுகிறது. கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒய்ஆர்சின்னு சொல்லுவோம், யூத் ரெட் கிராஸ், என்எஸ்எஸ் ப்ரோக்ராம், நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாணாக்கள் வந்து நாட்டை எப்படி பசுமையாக வச்சுக்கணும் அந்த நோட். நானும் கல்லூரியில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து 10 டேஸ் கேம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு போவோம். அங்கே போய் சுற்றுப்புற சூழல் வந்து சரி பண்ணுவோம். கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் உள்ளேயே வந்து நிறைய மரங்களை நடுவோம். அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாமல் மரக்கன்று நடு நிகழ்ச்சியை ஒரு கலை நிகழ்ச்சியிலாக நடத்துவோம். ஏரிகள் மற்றும் குளங்களை சுத்தப்படுத்தி அந்த சுத்தப்படுத்துறதுனால அதோடைய வளங்களை வந்து அதிகரிப்பது எப்படி அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தோம். நாம சரிங்க சார், இப்போ எதுவும் சொல்லிட்டீங்க. நாம என்ன மெயினாக செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆண்டுக்கு குறைந்து ஒரு மரமாவது நட வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பை ஊக்குவிக்க வேண்டும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க கவர்மெண்ட்டில். இப்போ எந்த அளவுக்கு அது போகும்னு தெரியல, ஆனால் அந்த இது கண்டிப்பாக இருந்துச்சு. எங்கெல்லாம் மாடியிலேருந்து தண்ணி வந்து விழுகுதோ அந்த இடத்துல ஒரு ஒரு சோக்பிட் மாதிரி போட்டு மழைநீர் சேகரிப்புன்னு போட்டோம் சரிங்களா. சரி, இப்போ அது இருக்கான்னு தெரியல, இல்லாட்டினாலும் எல்லா வீட்லேயும் அதை வைக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் நான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நீரை வீணாக்காகாமல் பயன்படுத்த வேணும் சரிங்களா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நம்ம வீட்டில் ஃபஸ்ட் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கணும், தூய்மையாக இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பயன்கள், அது அசுத்தமாக இருந்தால் என்ன நம்மளுக்கு தீமைகள் அப்படின்றத வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அவங்கவுங்க பெற்றோர்கள் அவங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லார் வீட்லேயும் அந்த இந்த ஒரு ஒரு எழுச்சி வந்துடும். அதை வச்சே நம்ம பசுமையை வந்து நம்ம சிறப்பாக கொண்டு போகலாம். அடுத்து குப்பைகளை தரம் பிரித்து அகற்ற வேண்டும். பிளாஸ்டிக் தனியாக, அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் அப்படின்ற விதத்தில் நம்ம வந்து அதை வந்து அகற்றி அதை நம்ம சரி பண்ண வேண்டும். அடுத்து வந்து இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இயற்கை வளங்கள்லாம் தெரியும் எதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பான முறையில் சிக்கனமாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை நல்ல முடிவாக கொண்டு போகலாம். ஸோ நேயர்களே, முடிவாக, பூமி நமக்கு ஒரு முன்னோர்களிடமிருந்து கிடைத்த ஒரு சொத்து அல்ல, அது நமது குழந்தைகளிடமிருந்து கடனாக பெற்ற செல்வம். எனவே அதை நாம் பாதுகாப்பது நமது பொறுப்பு மட்டுமல்ல, கடமையும் கூட. பசுமையை காப்போம், இயற்கையை நேசிப்போம், எதிர்கால சந்ததிகளுக்கு வளமான பூமியை விட்டு செல்வோம் என்ற ஒரு ஆச்சரியத்தை அன்பான வேண்டுகோளாக இங்கு வைக்கிறேன். ஒரு மரம் 1000 உயிர்களுக்கு ஆதாரம். ஒரு மனிதனின் ஒரு மரம் நட்டால் ஒரு தலைமுறையை காப்பாற்றியவனாக மாறுவான். நாம் அனைவரும் பசுமையின் பாதுகாவலராக மாறுவோம். மீண்டும் இந்த நேரத்திலே அனைவருக்கும், அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் பூண்டி கல்லூரி பேராசிரியர் கணேசன் சிவமணி.
நேயர்களே, இதுவரை பசுமை பாதுகாவலர்கள் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் எஸ் கணேசன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.